ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் தகர வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் நாம் கடந்த வகுப்புகளில் இறை உலகத்தில் இறைவனுடன் ஒன்றுவது என்பது மனதளவில் அனைத்தையும் துறக்கின்ற அந்த பிரம்மச்சரியத்தால் மட்டுமே சாத்தியம் என்பதை இந்த மந்திரம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிரம்மச்சரியம் என்பது திருமணம் ஆகாமல் இருப்பது மட்டும் அல்ல, திருமணத்திற்கு முன்பாகவே வேத அத்தியயனம் செய்தவனாக இருந்திருக்க வேண்டும் என்று பார்க்க முடிகின்றது. அப்போ திருமணத்திற்கு பிறகு கூட மனைவியை குடும்ப வாரிசுகளுக்காக மட்டுமே தொட வேண்டும், அதை விடுத்து எப்போதும் காம களியாட்டம் ஆடுகின்றவர்களுக்கு இந்த ஞானம் கை கூடாது என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருது. அப்ப இங்க வந்து திருமண வாழ்க்கை என்பது மனைவியை வாரிசுக்காக மட்டும்தான் தொட வேண்டும். தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் அந்த காம விளையாட்டிலேயே இருக்கிற மானிடர்கள் எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, வீணான வாழ்க்கையை வாழ்ந்து உடம்பு விட்டுட்டு போயிடுவானுங்க. அவங்களுக்கு ஞானமும் கை கூடாது, இறை உலகத்துக்கும் செல்ல முடியாது, அந்த தகர ஆகாசத்தை தொடவே முடியாது. ஏன்னா அது ஒன்றுமற்ற வெளி அல்லவா, அங்க ஒன்றுமற்ற வெளிக்குள்ள போறதுக்கு எவ்வளவு பியூரா இருக்கணும். அப்ப இவனுடைய மன தூய்மை எவ்வளவு முக்கியம், சித்தம் தூய்மையாக இருக்கிறவன் தானே சிவமாக முடியும். சித்தம் தூய்மை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் உலக விவகாரத்துக்குள்ள அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு ஆயிரம் ஆயிரம் விசேஷ சுகங்களை இழுத்து போட்டுக்கிட்டு பொருளாதாரத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு அதில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு ஆல்வேஸ் டென்ஷன் அண்ட் பிஸி அப்படி இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் எப்படி இறைவனை அவன் அனுபவமாக்க முடியும்? அப்போ அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க இறைவன் பக்கத்தில் நெருங்கவே முடியாதுன்னு இங்கே சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா பிரம்மச்சரியம் மட்டுமே இறை உலகத்திற்கான திறவுகோல் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுதுன்னா அந்த பிரம்மச்சரியம் என்ன அப்படிங்கிறத நீங்க வெளிப்படையா தெரிஞ்சுக்குங்க. அதை சாஸ்திரம் இங்க சொல்லுது. பிரம்மச்சரியம்ங்கிறது இப்படிதான், மனதால் துறப்பது, ஆசைகளை துறப்பது, பற்றற்ற நிலையை பற்றுவது. இது அழகா திருவள்ளுவர் சொன்னது கூட வேற ஒருத்தர் சொல்லிட முடியுமா? யோசனை பண்ணுங்க. திருவள்ளுவர் அழகா சொல்றார், என்ன சொல்றார்? பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக அப்பற்றை பற்றுவிடற்கு. அப்ப இறைவன் வந்து ஒரு பற்றற்றான், அவனை பற்றிக்கொள், இறைவனை பற்றிக்கொள். அப்படி இறைவனை நீ பற்றி கொண்டால் உனக்கு எல்லா பற்றும் விடுபட்டு விடும். வேற என்ன நீ பற்றுவதற்கு இருக்கு? அப்ப பற்றுக பற்றற்றான் பற்றினை. அழக திருவள்ளுவர் இவ்வளவு அருமையா சொல்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் இவ்வளவு தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்குறாருன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இறைவனை பற்றுவதுங்கிறது மனதளவில் துறப்பது. இந்த உலகம் வந்து நமக்கு இந்த அத்தியாத்ம ஞானத்தினால புரியும் இந்த உலகம் எப்படிப்பட்டது, இதுல இறைவன் யார், நான் யார் அப்படின்னு எல்லாம் ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு வரும்போது தான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை என்ன நமக்கு புரியும். அப்போ நம்ம உண்மையான வாழ்க்கை என்பது நாம் இறையுலகில் வாழ்வது தான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் உண்மையான இறை உலகம். அங்கே நம்ம வாழ்றதை விட்டுட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு நம்ம இதுதான் வாழ்க்கை, இதுதான் சந்தோஷம், இதுதான் மகிழ்ச்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு அற்ப விசேஷ சுகங்கள் தானே தவிர இது எப்படி ஆனந்தத்தை கொடுத்துரும், இது எப்படி ஒரு அமைதியை கொடுத்துரும், இது எப்படி ஒரு திருப்தி நிறைவை கொடுத்துரும், ஒரு நாளும் கொடுக்காது என்று இங்கே பார்க்க முடியுது. ஆகவே திருமணம் ஆகியிருந்தாலும் அதில் ஒழுக்க நீதிகளை கடைபிடிக்க வேண்டும், வேத அத்தியயனம் படித்திருக்க வேண்டும் என்று இங்கே சாஸ்திரம் சொல்ல வருது. ஆக இப்படி வேதங்களை படிக்காமல் வெறும் உடைகளை மட்டும் மாற்றிக்கொண்டு, இந்த வேத பாடங்களை எல்லாம் படிக்காம வெறும் உடைகளை மட்டும் மாற்றிக்கொண்டு காவி நிறத்தில் ஒரு போலி வேடதாரிகளாக தெரியலாமே தவிர அவர்கள் உண்மையான துறவிகள் என்று சொல்ல முடியாது என்று சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமாக சொல்லிடுது. அப்போ நாம் இப்போ பார்க்குற இந்த காவி வேஷ்டி கட்டின கூட்டமெல்லாம் எப்படி இன்னைக்கு பூரா எல்லாம் காசுக்காகவும் பிச்சை எடுக்கிறதுக்காகவும் வேடதாரிகளாக இருக்கிறாங்களே தவிர உண்மையாக யாராவது வேத அத்தியாயனம் படிக்கிறதுக்காக நான் காவி வேஷ்டி கட்டிட்டேங்க, துறவு வாழ்க்கையை பூண்டு இருப்பதற்கு காரணமே நான் இறைவனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் துறவர வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன்னு இவனாவது ஒருத்தன் சொல்கிறானான்னு கூப்பிட்டு கேளுங்க. காவி வேஷ்டி கட்டிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு நீங்கள் அந்த காவி வேட்டி கட்டிட்டு வந்திருக்கீங்களா, எதுக்காக கட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பேட்டி கண்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் திருவண்ணாமலையில் போய் பேட்டி கண்டிங்கன்னா என் பொண்டாட்டி பிரச்சனை, என் புள்ள பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, எனக்கு லாஸு, அப்படி இப்படின்னு ஒரு பல பிரச்சனையினால நான் சாமியார் ஆயிட்டேன்னு சொல்லுவானே தவிர இறைவனை தெரிந்து கொள்வதற்காக நான் துறவர வாழ்க்கையை மேற்கொண்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறான்னா சொல்ல மாட்டான். அப்போ அப்படி சொல்லக்கூடியவன் தான் உண்மையான துறவு. அப்படிப்பட்ட துறவிகள் இருக்கிறார்கள், எல்லா துறவிகளும் நம்ம தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட உண்மையான துறவிகளுக்கு பிச்சை எடுக்கிறது வேலை கிடையாது, அவங்களுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த வேத அத்தியயனம் பண்ணி அங்கே பண்டாராவில் அவங்களுக்கு தானாகவே சாப்பாடு கிடைச்சிடும். அவங்க வந்து வேத அத்தியயனம் பண்ணுவாங்க, அவங்களுக்கான உணவுகள் அங்கே கொடுக்கப்படும், அவங்க வேத பாடசாலையில் படிச்சுக்கிட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்படி ஆனந்தமாக இருந்துட்டு இருப்பாங்க, இறை சிந்தனையிலேயே இறை நிஷ்டையிலேயே இருப்பாங்க. அவங்க தான் உண்மையான துறவிகள். அவங்க வெளியே வந்து வீடு வீடாக போய் பிச்சை கேட்கறது, அங்கே கொடுங்க இங்கே கொடுங்கன்னு கேட்கறது எல்லாம் இந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் வந்து கிராமம், ஒரு கிராமத்தில் 10 வீடுங்க இருக்கும். அந்த காலத்தில் துறவரம் மேற்கொண்டவன் இந்த மாதிரிலாம் பண்டாரா மாதிரியோ அல்லது இந்த மாதிரி சமூக சேவை செய்கிற கூட்டங்களோ அப்போ இல்லைங்கிறதுனால அவங்க பிச்சை எடுத்தாங்க, அப்படியே ஒவ்வொரு இடமா கடந்து போனாங்க. இப்போ இன்றைக்கு வந்து நமக்கு சமூகம் வளர்ந்து விட்டது, நாகரிகம் வளர்ந்து விட்டது, பொருளாதார முன்னேற்றம் வந்து விட்டது, நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குது. ஒரு காலத்தில் சாப்பாடு கூட கிடைக்காம நம்ம இருந்தோம். இப்போ இன்றைக்கு ரேஷன் அரிசி வாங்கி நம்ம நாய்க்கு எருமைக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்தளவுக்கு நமக்கு இன்றைக்கு எல்லாம் வளம் அதிகமாகி விட்ட சூழலில் சாமியார்களுக்கும் நல்ல வாழ்க்கை இருக்குது. ஆனால் அவங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களான்னா, உண்மையான சாமியார்கள் மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க, மற்ற சாமியார்கள் பூரா தடம் மாறி தான் போகிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்போ காவிய உடை மற்றும் சந்நியாசம் யார் வேண்டுமானாலும் அடையலாம், ஆனால் அத்தகைய துறவு வாழ்க்கை பரமனை அடைய பயனுள்ள வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டு அதற்கான ஞான வழிகளை கற்றுக்கொண்டு அந்த துறவரம் பயன்பட வேண்டும். ஆக துறவி என்ற சொல் இந்த வேதங்களை படித்த பிரம்மச்சரியம் அனுசரித்தவர்களுக்கே பொருந்தும் என்று பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே உண்மையான துறவி என்பது யாருன்னா, வேதங்களை படித்து வேத அத்தியயனம் செய்து மனதால் அனைத்தையும் துறக்கின்றவன் துறவி, அவ்வளவுதான். அவன் ட்ரெஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, அவன் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்ட துறவியாக கூட இருக்கலாம். அதாவது ஒரு துறவிங்கிறவனை வந்து நீங்கள் உங்களுடைய மனம் எப்படி நினைக்குது, காவி வேட்டி கட்டிட்டா துறவின்னு நினைக்குது. ஆனால் உண்மையான துறவி ஜீன்ஸ் பேண்ட்டு கூட போட்டிருக்கலாம், மனதில் ஆசை இல்லாமல் இருக்கலாம், அவ்வளவுதாங்க. அப்படி இருந்தால் அவன் துறவி, அப்படி தான் இங்கே சாஸ்திரம் பார்க்குதுங்க. அந்த மாதிரி இந்த புரிஞ்சுக்குங்க. இப்படி தான் 4வது பகுதி இந்த இடத்துல நிறைவு பெறுகிறது. இந்த 8வது அத்தியாயத்தினுடைய 4வது பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்தது இதே 8வது அத்தியாயத்தினுடைய 5வது பகுதியில் மேலும் அந்த பிரம்மச்சரியத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுது. அப்போ தகர வித்தைக்கான நிபந்தனை என்ன என்று இங்கே பார்க்கப்படும்போது, இங்கே பிரம்மச்சரியம் தான் அதற்கான நிபந்தனை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்த்தோம். ஏன்னா தகர வித்யாங்கிறது நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம். தகர வித்தைனா என்ன? அது வந்து ஒரு சிறிய ஆகாசம். அப்போ அந்த சிறிய ஆகாசம் எங்கே இருக்குது? நம்முடைய தலையில், உச்சந்தலையில் இருக்குது. அப்போ நம்முடைய தலையில் உச்சந்தலையில் இருக்கிற அந்த ஆகாசத்தை தான் இறைவன் குடியிருக்கிற கோயில். அப்போ அப்படி இறைவன் குடியிருக்கிற அந்த கோயில் தான் இறைவன் இருக்கின்ற ஒரு உலகம், அதுக்கு பேர் இறை உலகம். அப்போ அப்படிப்பட்ட இறைவனுடைய உலகத்தை நான் அனுபவம் ஆக்கும் போது நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை. அப்போ நானும் இறைவனோடு இரண்டரை கலந்து விடுகின்றேன். இது புரியாமல் தான் நான் தனியாக இருக்கிறேன், இறைவன் தனியாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பேதமை, ஒரு இருமை, இதெல்லாம் மனதினால் எனக்கு உண்டாக்கப்பட்ட விசய சுகங்கள். அப்போ இது எனக்கு புரிஞ்சு போன பிறகு, இப்போ நான் அந்த தகர வித்யாவை படிச்சுக்கிட்டு அந்த தகர வித்யா தியானத்தையும் நான் மேற்கொண்டு நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்ற அந்த ஒருமித்த தன்மையில் வாழுகின்ற வாழ்க்கை தான் இங்கே ஜீவன் முக்தி. அப்போ அந்த இறை உலகத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் முக்தி நிலை, உடல் கடந்த நிலை. ஆனால் மகான்களும் ரிஷிகளும் இந்த உடலோடே அதை வாழ்கின்றார்கள். அப்படி ஜீவன் இருக்கும்போதே வாழுகின்ற வாழ்க்கைக்கு பேர் ஜீவன் முக்தி. அப்போ அப்படி ஒரு நிலையை மகான்கள் அடைகிறாங்க இல்லையா. அப்போ அந்த நிலையை பற்றி இப்போ இந்த 5வது பகுதியில் பேசும்போது இப்போ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகியல் இன்பங்கள் ஆகட்டும், இறை அனுபூதி ஆகட்டும், அவற்றை தகர வித்யாவால் பெற வேண்டும் என்றால் பிரம்மச்சரியம் மிக முக்கியம், அதுதான் அடிப்படை தேவை என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பிரம்மச்சரியம்ங்கிற ஒரு விஷயம் வந்து கல்வி கற்கின்ற ஒரு விஷயம் போல இருப்பது போலவே, பிரம்மச்சரிய வாழ்க்கையிலே ஒரு மாணவனாக இருக்கின்ற பருவத்தை நாம் பிரம்மச்சரியம் என்று கூறுவது போலவே, மோகத்தை விடுவதும் பெண்ணின் மீதான ஆசையை விடுவதும் பிரம்மச்சரியம் தான் என்று பகவான் ஆதிசங்கரர் அதை தன்னுடைய பாஷ்யத்தில் விரிவுபடுத்துகிறார், விரிவாக எழுதுகிறார். பகவான் ஆதிசங்கரர் அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மச்சரியம் என்கின்ற வாழ்க்கை வந்து வேத அத்தியயனம் பண்ணக்கூடிய ஒரு இளமை பருவம், அதாவது பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற ஒரு காலம். ஆனால் அதே மாணவன் வந்து அந்த வேதங்களை எல்லாம் படித்து முடித்த பிறகு தன்னுடைய வாரிசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான், திருமண உறவில் ஈடுபட்டு குழந்தை குட்டி பெற்றிருக்கிறான். ஆனால் அப்படி குழந்தை குட்டி பெற்ற பிறகு கூட, குழந்தைகள் உருவான பிறகு கூட அவன் மீண்டும் பிரம்மச்சரிய வாழ்க்கையை வாழுகின்றான். ஏனென்றால் அவன் மனைவியை தேவையில்லாமல் தொடுவது கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்களும் பிரம்மச்சாரிகள் தான் என்று இங்கே பகவான் ஆதிசங்கரர் அந்த பெண்கள் மீதுள்ள மோகத்தை விடுவதும் பிரம்மச்சரியமே என்று இங்கே மேற்கோள் காட்டுறார். அப்போ அது ஒரு வகையிலையும் உண்மைதான். ஏன்னா பிரம்மச்சரியம் என்றால் திருமணம் ஆகாதவன் என்ற பொருளிலே இருப்பது போலவே, திருமணம் ஆகியும் பிரம்மச்சரிய வாழ்க்கையை வாழ முடியும், அது மனதால் ஆசைகளை துறந்தால் அதுவே பிரம்மச்சரியம் என்றும் இங்கே பார்க்க முடிகிறது என்று பார்க்கிறோம். இதை பற்றி நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய ராமகிருஷ்ண மடாலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமிஜிக்கள் எழுதும்போது சுவாமி விவேகானந்தரை பற்றி அவங்க அதை இன்னும் பெருமையாக எடுத்து எழுதுறாங்க. அவங்களுடைய உரையாடல் பகுதியில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார், மனம் வாக்கு மற்றும் உடலால் எப்போதும் எல்லா நிலைகளிலும் தூயவனாக இருப்பது பிரம்மச்சரியம். அப்போ இங்கே பிரம்மச்சரியம்னா என்னென்னா, தன்னுடைய மனதினாலும் வார்த்தைகளினாலும் உடலாலும் தூய்மையாக இருப்பது பிரம்மச்சரியம். இப்படி புரிஞ்சுக்குங்க, அது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். மனசில் தூய்மையாக இருக்கணும், வார்த்தையில் தூய்மை இருக்கணும், உடலாலும் தூய்மை இருக்கணும். அப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், உண்மையான பிரம்மச்சரியம் என்பது சுத்தம், அவ்வளோதான். சுத்தம் தூய்மை அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அப்போ இங்கே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி குளிக்காமையே அப்படியே கிடக்கிறாரு அவர் தான் சித்தரானா, உடலில் தூய்மை இல்லை இல்லையா, அது எப்படி சித்தராயிடுவாங்க? அவங்க வந்து ஒரு மனநிலை குன்றிய மனப்பிறழ்வு ஏற்பட்ட மனநோயாளிகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சித்தர்கள்னால் குளிக்காமல் இருக்கணும்னு யார் சொன்னா? அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது குளிக்கவே இல்லாதாலும் அவருக்கு நாத்தமே வராது, அவர் அப்படியே பக்கத்தில் போனால் சந்தன வாசம் அடிக்கும் அப்படின்லாம் சொல்கிறது வந்து இவங்க யோகமாக புருடா விட்டு அப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 10 மாதம் குளிக்காமல் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் நோயாளியை வந்து ஒரு முக்கியமான ஒரு நோயில் போய் மாட்டிக்கிறான், அவனுக்கு வந்து குளிக்கவே முடியல, அவன் பக்கத்தில் போனால் நாரக்கூடாதுன்னா அவன் மேலே வந்து நீங்கள் ஒரு சந்தன சென்ட் அடித்து விட்ருங்களேன், சந்தனம் இருக்கிற ஒரு சென்ட் அடித்து விட்டிங்கன்னா நாராது. அப்படிங்க அவன் பக்கத்தில் போனீங்கன்னா சந்தன வாசம் அடிக்கும், அப்போ உடனே ஆகா ஒரு மகான்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு வாசம் வந்து வச்சுட்டு அந்த வாசத்தினால சந்தன வாசம் அடிக்குது, அதனால் அவர் நல்ல மகான் அப்படின்னு சொல்லிட முடியுமானா? எப்படி முடியும்? குளிக்கவே இல்லை, அந்த நாத்தத்தை ஒடுக்கிறதுக்காக இன்னொரு மனதை நம்ம ஒரு டியோடரண்ட்டை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அது மாதிரி சந்தனத்தை பூசிக்கிட்டு குளிக்காமே உட்காந்துட்டு இருந்தால் அவர் சாமியாரா சன்னியாசியானா எப்படி ஆகிடும்? அப்படியெல்லாம் ஆகாது. அப்போ இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனதினாலும் வாக்காலும் உடலாலும் தூய்மையாக இருப்பவன் தான் உண்மையான பிரம்மச்சாரி, அவன் தான் உண்மையான இறை உலகத்தில் வாழ தகுதியானவன். அப்போ அப்படிப்பட்டவன் தான் இங்கே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்றான் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் வந்து சிகாகோவில் அவர் சொற்பொழிவு ஆற்றும்போது அந்த மனதனுடைய தூய்மையின் காரணமாக தான் அங்கே இருக்கிறவர்களெல்லாம் என்ன சொன்னார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு பேசினார், சகோதர சகோதரிகளேன்னு பேசினார். அப்போ அவர் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு அவர் பேசும்போது எல்லாம் ஒரே ஆரவாரம் கைத்தட்டல். அப்போ அந்த மற்ற நாட்டினர்கள் வந்து அதை விரும்பினார்கள், ஏன்னா அவன் வந்து ஒரு வேற்றுமை இல்லாமல் தன்னையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளாக பார்க்குறானே, அப்போ அவனுடைய உயர்ந்த மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க அதை ஆரவாரப்படுத்தியிருக்கிறார்கள், கரகோஷம் செய்திருக்கிறார்கள்னு பார்த்தா. அப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த இருமைகள் இல்லாத நிலை, தன்னிலே எல்லாவற்றையும் பார்க்கின்ற அந்த ஒருமித்த தன்மை, ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு தாய் குழந்தைகள் என்று பார்க்கும். அப்போ வந்து அங்கே எங்கிருந்து ஜாதி வருது, அப்போ எங்கிருந்து அங்கே மதம் வருது, அப்போ நீ கிறிஸ்டியானிட்டி, நீ முஸ்லீமு, நான் வந்து ஹிந்து அப்படிங்கிற அந்த பிரிவினை ஒருத்தருக்கு வந்தால் அவன் எப்படி சகோதர சகோதரிகளேன்னு சொல்ல முடியும்? சகோதர சகோதரிகளேன்னு ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லணும்னா அவன் ஒரு தாய் மகனாக இருந்தால் தானே சகோதர சகோதரிகளாக சொல்ல முடியும். அப்போது சுவாமி விவேகானந்தர் போய் சிகாகோவில் பேசும்போது சகோதர சகோதரிகளேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவர் வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் விவேகானந்தர் எப்படி ஃபேமஸ் ஆனார் அதுக்கு நான் விஷயத்தை சொல்லணும். காரணம் என்ன தெரியுமா, குரு பக்தி. அதாவது இங்கே குருவின் மீது ஒரு பக்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரு உலகம் பூரா ஃபேமஸ் ஆகிறார். யார் மூலமா? சிஷ்யன் மூலமா. அந்த குரு மேலே இருக்கிற பக்தி தான் சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சரை உலகம் பூரா காட்டி கொடுக்குறாரு. அப்படி உலகம் பூரா காட்டி கொடுத்த உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஃபேமஸ் ஆனாரா விவேகானந்தர் ஃபேமஸ் ஆனாரா? பாருங்களேன், விவேகானந்தர் தான் ஃபேமஸ் ஆனார். அப்போ இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குருவை காட்டி கொடுக்கறதுக்கு முன் வருகின்ற சிஷ்யன் அந்த குருவின் பெருமையால் உலகம் முழுவதும் பிரகாசிக்கிறான். அப்படி தான் பிரகாசிக்க முடியும், ஏன்னா அது குருவினுடைய அனுகிரகம். அதாவது தன்னை வெளிப்படுத்தியவனுக்கு அவனை உலகம் பூரா காட்டி கொடுப்பாங்க குருமார்கள். அப்படித்தான் அவன் வெளிப்பட்டார், அப்படிதான் சுவாமி விவேகானந்தர் உலகம் பூரா வெளிப்பட்டார். இல்லைன்னா சுவாமி விவேகானந்தரை யார் வெளிநாட்டை கூப்பிட்டு போறா, அவருக்கு உண்டான ஸ்பீச்சுக்கு உண்டான வாய்ப்பு யார் கொடுக்க போறா? அன்றைய காலகட்டங்கள்லாம் வந்து ஒரு வெளிநாடு போகணும்னா அதுக்கு நிறைய பணம் வேணும், அவர் கப்பலில் போகணும், அதுக்கு ஜமீன்தார்கள் தான் உதவி செஞ்சாங்க. அன்றைய காலத்தில் கிராமங்களில் வாழ்ந்த மிராசுதார்கள், ஜமீன்தார்கள், பெரிய பணக்காரர்கள் தான் ராமகிருஷ்ணருடைய சிஷ்யன் அப்படிங்கிற முறையில் விவேகானந்தரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பேசும்போது அவர் உலகம் பூரா ராமகிருஷ்ணரை பற்றி பேசினார், இந்த அத்வைத சித்தாந்தத்தை பேசினார். அப்படி அவர் பேசினதுனால ராமகிருஷ்ணர் உலகம் பூரா தெரிய ஆரம்பித்த மாதிரி விவேகானந்தரும் உலகம் பூரா தெரிஞ்சார். அப்போ இங்கே குருவினுடைய பெருமையை வெளிப்படுத்துகின்ற சிஷ்யன் உலகம் பூரா பெயர் பெறுகிறான், மற்றவர்களால் பாராட்டுக்கு உரியவனாக மாறுகின்றான். அது குருவினுடைய அனுகிரகம் என்று இங்கே பார்க்குறோம். அப்படி தான் மகான்கள் எல்லாம் வெளிப்படுவாங்க. எல்லோருமே இப்போ நம்ம ரமண மகரிஷியை பற்றி பேசும்போது முருகனாரை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா, இல்லை சாது ஓம் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா, வெளிநாட்டில் வந்த ஒருத்தர் பேர் அவர் பேர் மறந்துட்டேன் அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு மகான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மகான்களுடைய சிஷியர்களை பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த மகான் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு அந்த சிஷியர்கள் தான் முக்கிய காரணம். ஆனால் அந்த சிஷியர்கள் மூலமாக மகானும் வெளிப்படுவது போல் அவர்களும் வெளிப்பட்டு விடுவார்கள். அப்போ என்னன்னா பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல, இதுதான் ஓமானம். இந்த ஓமானத்தை எடுத்துக்கணும். அந்த பூ மல்லிகை பூ வந்து ஒரு அருமையான வாசத்தை மலருது. அந்த வாசத்தில் பார்த்தீங்கன்னா நறுமணம் கமழுகின்ற ஒரு பூ. அந்த பூவில் கொண்டு போய் ஒரு நாரை கட்டுறேன், ஒரு நாரை வச்சு அந்த பூவை கட்டுறோம். கட்டி முடித்த பிறகு அந்த மல்லிகை பூனுடைய மனத்தை வாங்கிக்கிட்ட உடனே நீங்கள் அந்த பூவிலிருந்து விடுவித்தால் கூட அந்த நாறு பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகை மனம் அடிக்கும். அப்போ எப்படி அந்த பெருமை கிடைச்சிது, அந்த நாருக்கு வந்து எங்கிருந்து அந்த மல்லிகை பூனுடைய மனம் வந்தது, அந்த பூவினோடு சேர்ந்ததுனால, அது மாதிரி குருவினோடு சேர்ந்ததுனால சிஷ்யனுக்கும் அந்த பெருமை கிடைச்சதுங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை நீங்கள்லாம் இங்கே உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா ஏதோ குரு சிஷ்ய உறவுங்கிறது ஒன்றும் இல்லாத உறவுன்னு நினச்சி உதாசீனப்படுத்தக்கூடாது. நான் சொல்கிறது உண்மையான குரு சிஷியர்களுக்கு, சும்மா பொழுதுபோக்குக்காக வந்துட்டு போகிறவங்களை பற்றி நான் பேசலை. உண்மையாக குருவை நேசிக்கின்றவர்களுக்கும் உண்மையாக குருவுக்கு சிஷியனாக இருக்கிறவங்களுக்கும் குருவின் பெருமை வெளிப்படும் போது சிஷியனுடைய பெருமையும் தானாகவே வெளிப்பட்டு தீரும். ஏனால் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெற்றே தீரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அந்த மனம் வாக்கு உடலால் ஒருவன் தூயவனாக இருந்தால்தான் அவனுக்கு பேர் தான் பிரம்மச்சாரி என்று இங்கே அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் அவர் பேசினே ஆரவாரம் செய்ததற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? ஏதோ அதிசய ஆற்றல் என்னிடம் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். யார் பேசுகிறார்? சுவாமி விவேகானந்தர் பேசுகிறாரு. இப்போ நான் போய் சிக்காகோவில் பேசின உடனே எல்லோரும் கை தட்டினாங்க, ஆரவாரம் செய்தாங்க. அந்த பரவசத்துக்கு காரணம் என்னவென்று தெரியுமா? ஏதோ அதிசய ஆற்றல் என்னிடம் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான், அத்தகைய ஆற்றல் என்னிடம் இருந்ததுங்கிறாரு சுவாமி விவேகானந்தர். அத்தகைய ஆற்றல் என்னிடம் இருந்தது, அது என்ன தெரியுமா? அதுதான் பிரம்மச்சரியம். அவர் அழகா சொல்றாரு, அதுதான் பிரம்மச்சரியம். நான் ஒரு பிரம்மச்சாரி. அந்த பிரம்மச்சாரிங்க வார்த்தையில திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று அவர் சொல்ற வார்த்தையை எடுத்துக்கூடாது. நான் வேத அத்தியனம் பண்ணின, வேதங்களை வேதாந்தங்களை படித்தேன், என்னிடத்துல காம எண்ணம் புகவில்லை, என்னிடத்துல பெண்ணாசை வரவில்லை, நான் அதை புக அனுமதித்தது இல்லை. ஆகவே என் மனம், எனது சிந்தனை எல்லாமே தூய்மையாக இருந்தது. அப்படிப்பட்ட தூய்மை தான் என்னிடத்தில் இருந்த ஆற்றல், என்னிடத்தில் இருந்த பிரம்மச்சரியம். அது யாராலும் தடுக்க முடியாத ஒரு மாபெரும் ஆற்றலாக உருவெடுத்தது அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சிக்காகோ உரையாடல் முடித்து இந்தியாவுக்கு திரும்பின உடனே அவர் பேசிய வார்த்தைகள். இது வந்து அவருடைய பயோகிராஃபியில் அவருடைய நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து ராமகிருஷ்ண மடம் வந்து எடுத்து அவருடைய பெருமைகளை பேசும்போது இப்படி வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சாந்தோக்கிய உபனிஷதம் தகர வித்தைக்கான அடிப்படை நிபந்தனை பிரம்மச்சரியம் அப்படின்னு ஒரு பெரிய டாப்பிக்கை வச்சிடுது. அப்போ பிரம்மச்சரியம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் விஷயம். பிரம்மச்சரியம்னா என்ன? தூய்மையான வாழ்க்கை, மனதாலும் வாக்காலும் உடலாலும் வாழுகின்ற தூய்மையான வாழ்க்கை பிரம்மச்சரியம் அப்படின்னு இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்குது. அப்போ இங்கே யக்னம் இஷ்டம் அப்படிங்கிற நிலையில் பார்க்கும்போது இங்கே வழிபாடுகின்ற வழிபாடும் வைதிக கர்மங்களும் எல்லாமே நம்ம வந்து அந்த இறைவனை அறிவதற்கான ஒரு முயற்சி தான். இப்போ நம்ம செய்கின்ற ஒரு பூஜைகளும் வேள்விகளாகட்டும் யக்னம் எல்லாமே எதுக்காக செய்கிறோம்? அந்த இறைவனை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதற்கு பெயரும் பிரம்மச்சரியம் தான். அப்போ ஏனெனில் இறைவனை அறிபவன் பிரம்மச்சரியத்தின் வாயிலாகவே இறையுலகை அடைகிறான். அப்போ நாம் செய்கின்ற ஒரு இஷ்டமான காரியம், அந்த வைதிக நெறியில் வருகின்ற கர்ம காண்டத்தில் சொல்லப்படுகின்ற பூஜைகள் புனஸ்காரங்கள் ஜபதபங்கள் எல்லாமே எதற்காக? இறைவனை அடைவதற்காக, இறை உலகத்தை அடைவதற்காக. அப்போ நான் அப்படி ஒரு விஷயத்தை நான் செய்யும்போது அது இஷ்டப்பட்டு செய்கிறேன், என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்கின்றேன். அப்போ அதற்கு பெயரும் பிரம்மச்சரியமே அப்படின்னு இங்கே சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. ஏனென்றால் அடையப்படுபவரான இறைவன் பிரம்மச்சரியத்தின் வாயிலாகவே அடையப்படுகின்றார் என்று இந்த இடத்துல இந்த மந்திரம் விளக்கம் கொடுக்குது. அப்போ நம்ம இங்கே அந்த நிலையில் பார்க்கும்போது அப்போ யக்னம் அப்படின்னா அது ஒரு வழிபாடாக இருக்கலாம். அந்த யக்னம் என்பதன் மூலமாக நம்ம இறைவனை அறிகின்றோம். அப்போ அந்த யக்னத்தின் மூலமாக யக்னம் அறியப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மந்திரம் வந்து இங்கே பேசுது. அதாவது வழிபாட்டின் மூலம் இறைவனை அறியலாம். யக்னமே பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மச்சரியத்தின் வாயிலாகவே இறைவனை அறியலாம் என்று ஆகின்றது. அதுதான் இஷ்டமும் அது மாதிரி தான். இஷ்டம்னா விருப்பமும் அப்படிதான். இஷ்டம் என்றால் அது நாம் செய்கின்ற வைதிக கர்மங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள் எல்லாமே ஒரு வைதிக நெறியில் வருகின்ற கர்மகாண்டங்கள், கர்மகாண்டத்தை நாம் செய்கின்ற செயல்கள். ஆனால் இந்த செயல்களுடைய நோக்கம் என்ன? இறை நாட்டம், இறை உலகத்திற்கு செல்வதற்கான விருப்பம், ஆசை. அதுக்கு பேர் தான் முமுட்சுத்துவம், மோட்சத்தின் மீது இச்சை அப்படின்னு இங்கே சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இங்கே மோட்சம், விடுதலை, அப்புறம் வந்து முக்தி அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, நாம் நம்மை உணர்ந்து உயர் பரிமாண நிலைக்கு போவது, அதுதான் இங்கே உண்மையான மோட்சம் முக்தி அப்படின்னு இங்கே சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த இஷ்டத்தின் மூலம் இந்த இஷ்டம் அறியப்படுகிறது, அதாவது வைதிக கர்மங்களின் வாயிலாக இறை நாட்டம் வாய்க்கிறது. அப்போ இஷ்டமே பிரம்மச்சரியம் என்றால் அதை இறை நாட்டம் பிரம்மச்சரியத்தின் வாயிலாக வாய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ஒரு முக்கியமான மந்திரா இந்த இடத்துல வருது. அது வந்து சத்ராயணம் அப்படின்னு ஒரு வார்த்தை, சத்ராயணம் அப்படிங்கிற ஒரு வேர்டுங்க. சத்ராயணம் அப்படின்னா மௌனம் அப்படின்னு ஒரு அர்த்தம், அதாவது சத்து ஆயணம் அப்படிங்கிற மீனிங்கை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை பார்த்துடலாம். இது வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரா வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஐந்தாவது பகுதி, எட்டாவது அத்தியாயத்தினுடைய ஐந்தாவது பகுதியில் பிரம்மச்சரியம்ங்கிற டாப்பிக்கில் பேசுகிற இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மந்திரா வந்து ரெண்டாவது மந்திரா. இது என்ன சொல்லுதுன்னா, அதயத் சத்ராயணமித்யா சக்ஷதே பிரம்மச்சரியமேவ தத் பிரம்மச்சரியேன ஏவ சத ஆத்மனஸ்திராயணம் விந்ததே அதயன் மௌன மித்யா சக்ஷதே பிரம்மச்சரியமேவ தத் பிரம்மச்சரியேன ஹே ஆத்மான மனுவித்ய மனுதே அப்படின்னு இந்த இடத்துல ஒரு அருமையான மந்திரா வருதுங்க. இந்த இடம் என்ன சொல்லுது அப்படின்னா, சத்ராயணத்தின் வாயிலாக மனிதனுக்கு இறைவனால் பாதுகாப்பு உண்டாகின்றது. சத்ராயணம் என்று எது அழைக்கப்படுகிறதோ அது பிரம்மச்சரியமே. ஏனெனில் பிரம்மச்சரியத்தின் வாயிலாக மனிதனுக்கு இறைவனால் பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட பிரம்மச்சரியம் என்பது மௌனத்தின் வாயிலாக மனிதன் இறைவனை அறியவும் தியானிக்கவும் செய்யலாம். அப்போ மௌனம் என்று எது அழைக்கப்படுகிறதோ அதுவும் பிரம்மச்சரியமே. ஏனெனில் பிரம்மச்சரியத்தின் வாயிலாகவே இறைவனை அறியவும் தியானிக்கவும் முடிகின்றது. அப்போ நாம் இங்கே சத்ராயணம்னா என்ன அப்படிங்கிறத இங்கே விளக்கமாக பார்க்கலாம். இப்போ சத் அப்படின்னா ஒரு நித்தியமான உண்மை என்று பொருள். சத்துனா நித்தியமானது, உண்மை, பரம்பொருள், பரமாத்மா அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது சத்துங்கிறதுக்கு. அதை நம்ம இன்னொன்று சொல்லுவோம், அதுக்கு பேர் வந்து இருப்புன்னு பேர். ஆயணம் அப்படின்னா பயணம் செல்வது, புகுவது, அடைவது அப்படின்னு அர்த்தம். ஆயணம், ஆயத்தனம் அப்படின்னா ஒரு முயற்சி, அதற்கான ஒரு பயணம், அதற்கான ஒரு இலக்கை அடைவதற்கான வழி அப்படிங்கிறதுக்கு தான் ஆயணம்னு பேர். அப்போ இங்கே சத்ராயணம் அப்படின்னா சத்து ஆயணம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தது சத்ராயணம். அப்போ சத்துக்கான ஆயத்தம், சத்துக்கான முயற்சி. அப்போ சத்தியத்திற்குள் பிரவேசிப்பது தான் சத்ராயணம் அப்படின்னு அர்த்தங்க. அப்போ நம்ம இறை உலகை அடைவதற்கான ஒரு வழி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வழி தான் பிரம்மச்சரியம். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரம்மச்சரியம் என்றால் வாக்கால், மனதால், உடலால் தூய்மையாக இருப்பது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, டெய்லி காலையில் எழுந்து குளிச்சுடுவாங்க. அப்படி அருமையாக என்ன பண்ணுவான்னா, எழுந்திருப்பான் காலையில் 5:30 குளிச்சுட்டேங்கம்பா. சரிப்பா, என்ன சந்தோஷம், 5:30 எழுந்து குளிச்சுட்டுங்க, பட்டையும் கொட்டையும் போட்டு நான் சிவபெருமானுக்கு பூஜை பண்ண உக்காந்த பாருங்க. அப்படியே 1 மணி நேரம் போனதே தெரியலைங்க, அவ்வளோ அருமையாக சிவ பூஜை பண்ணேன், சந்தோஷம்ப்பா. அடுத்தது என்ன பண்ணேன், 10 மணிக்கு கடைக்கு போன பாருங்க, பேசாத பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். 10 மணிக்கு கடைக்கு போயிடுவான், 5:30 எழுந்து குளிச்சிடுவான், சிவ பூஜை பண்ணுவான், உடலால் தூய்மை ஆயிட்டான். ஆனால் 10 மணிக்கு போய் கடையை ஓப்பன் பண்ணுவான். கடையை ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தை பூரா பொய், பித்தலாட்டம். அப்போ இவன் வந்து எப்படி வந்து இறை உலகம் அடைய முடியும்? டெய்லி சிவ பூஜை பண்ணிவிட்டா இறை உலகம் அடைஞ்சிட முடியுமா? அப்படி எல்லாம் சிவ பூஜை பண்ணுறவன்லாம் இறை உலகத்துக்கு போயிடுவானா? அல்லது நாராயணனை வழிபடுறவன், கோயிலுக்கு போகிறவன், கோயிலேயே பூஜை செய்கிறவன், சாமி முன்னாடியே இருக்கிற அர்ச்சகர்கள், அப்போ இவர்களெல்லாம் இறைவனை அடைந்து விட முடியுமானா? எப்படி முடியும்? அவர்கள் உடலால் வேணால் தூய்மையாக இருக்கலாம், குளிச்சுட்டு தாங்க நான் சாமி முன்னாடி போனேன், சரிப்பா, உள்ளத்தால் தூய்மை இல்லைன்னா முடியாதுங்கிறது சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. இங்கே என்ன சொல்லுதுன்னா, மனம், வாக்கு, உடல் இந்த மூன்றிலும் தூய்மையாக இருப்பது தான் உண்மையான பிரம்மச்சரியம். அப்போ அந்த ஆயத்தனம், அதற்கான சத்தியத்துக்கு நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது இங்கே மிக மிக முக்கிய கட்டம் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ சாந்தோக்கிய உபநிஷத்தில் வருகின்ற இந்த சத்து என்பது தான் பரமார்த்த உண்மை. அப்போ உலகம் மாயமாக தோன்றினாலும் அதற்கு அடிப்படையானது சத்து, இருப்பு, இறைவன், பிரம்மம் என்று பெயர். அப்போ நான் இப்போ வந்து மனசு, நான் வந்து யார், இப்போ இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறேன், என்னை வந்து ஜீவன் என்று சொல்லப்படுது. அப்போ நான் ஒரு ஜீவன், அப்போ நான் ஒரு மனம், அப்போ என்னுடைய இலக்கு என்ன? அந்த இறைவனோடு இரண்டரை கலப்பது, என்னுடைய மனம் வந்து அந்த தூய அறிவோடு ஒன்றுவது, இதுதான் என்னுடைய இலக்கு. அப்போ சத்து என்பதோடு நான் ஒன்றிப்பது, ஒருமித்தம் நிலையை அடைவது தான் என்னுடைய இலக்கு. அப்போ இங்கே சத்ராயணம் என்ற சொல் அந்த சத்தினிடத்தில் நம்மை அழைத்துச் செல்வது, அதை நோக்கி நம்மை பயணப்படுத்துவது, அதற்கான ஆயத்தத்தை உருவாக்குவது தான் இங்கு சத்தியாயனா அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கே சொல்லப்படுது. அப்போ இங்கே தத்துவார்த்தமான விளக்கம் என்ன அப்படின்னா, சத்தியான்வேசனம் அப்படின்னு சான்ஸ்கிரிட் வேர்டு இருக்கு. சத்தியான்வேசனம் என்றால் உண்மையை தேடும் பயணம், உண்மையை தேடிய பயணம். இதுக்கு பேர் வந்து உண்மையை தேடிய பயணம். சத் சமரசம், இறைவனோடு சமமாவது, நானும் பிரம்மமும் வேறு வேறு இல்லை, நானும் இறைவனும் ஒன்றே அப்படிங்கிற உயர் பரிமாண நிலையை அடைவது, அதுக்கு பேர் சத் சமரசம்னு பேர். அப்போ சத் சமரசம், சத்ராயணம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் எதை குறிக்குதுன்னா, இங்கே நான் வேறு, இறைவன் வேறு, நான் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா அப்படிங்கிற இருமைகள் அற்ற, அகங்காரமற்ற, மனம் மாயை ஆகியவற்றை விடுத்து சத் என்னும் பரம்பொருளோடு ஒன்றிணைவது, அதற்கு பெயர் தான் இங்கு மோட்சம், முக்தி, மரணமற்ற பெருவாழ்வு, இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தை கடப்பதற்கான வழி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இதை வந்து திருவள்ளுவர் அழகாக பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறள் இருக்கு இல்லையா. இந்த பிறவிங்கிற பெருங்கடலை பல பேர் நீந்துவான், ஆனால் நீந்த முடியாதவன் இறைவனிடத்தில் சேர முடியாது, கரை சேர முடியாது இல்லையா. நீந்த முடியாதவன் என்ன பண்ணுவான், கடலுக்குள்ளேயே மூழ்கி இறந்து போயிடுவான். அப்போ நீந்த தெரிந்தவன் தானே கரை சேர முடியும், அப்போ நீந்த தெரியாதவன் இறந்து போக போகிறான். அப்போ அந்த நீச்சல் கலை, அப்போ அந்த நீந்துவதற்கான ஒரு பயணம், அது என்ன? இந்த மூன்று விஷயங்கள் தான் பிரம்மச்சரியம், மனம், வாக்கு, உடல். இந்த மூன்றிலும் தூய்மை மிக மிக முக்கியம், இதுதான் மோட்ச மார்க்கம் என்று பார்க்குறோம். அப்போ சத்ராயணம் என்பது வழி மற்றும் இலக்கு இரண்டையும் குறிக்கின்றது. அப்போ வழி என்றால் சத்தியத்தை நோக்கி செல்லுகின்ற சாதனைகள். அப்போ சத்தியத்தை நோக்கி செல்லுகின்ற சாதனைகள் என்னங்க? உபாசனா, தியானா, ஞானம். உபாசனை, தியானம், ஞானம், இதுதான் சத்தியத்தை நோக்கி செல்லுகின்ற பாதைகள். அப்போ நாம் இதில் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நான் இப்போ வந்து இந்த பாடத்திட்டத்தில் வந்து நம்ம ஏன் ஒரு ஞானமெல்லாம் வந்துட்டால் போதும், அப்படியே நீங்கள் ஞானிகள் ஆகிட்டீங்கன்னா அப்படியே விடலை நான், திருப்பி உங்களுக்கு வந்து உபாசனையில் உட்கார வைக்கிறோம், திருப்பி உங்களை தியானத்தில் உட்கார வைக்கிறோம். என்ன காரணம்னா, இதெல்லாம் நம்முடைய மூன்று விஷயங்களும் ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மைக்குள்ளே வரணும். மனசும், நம்முடைய வாக்கும், நம்முடைய உடலும் தூய்மையாக இருக்கணும். அப்போ இந்த மூன்றுக்கும் தூய்மை உண்டாக வேண்டுமானால் இந்த மூன்று நிலையிலும் நாம் பயணம் பண்ணி ஆகணும். அப்போ நான் வெறும் மனதளவில் தூய்மையாக இருக்கிறேன்ட்டு உடலில் குளிக்காமையே இருந்தாலும் அது சாத்தியமாகாது. அல்லது நான் வந்து உள்ள மனசில் தூய்மையாக இல்லை, உடம்புல தூய்மையாக இருக்கிறேன்னு சொன்னாலும் சாத்தியமாகாது. சரி, நான் வந்து வாக்கில் எல்லா பொய்யும் பேசுவேன், ஆனால் நான் டெய்லி குளிச்சிடுறேன்னு சொன்னாலும் சாத்தியமாகாது. அப்போ இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா டெய்லி பூஜை பண்ணுவேன், ஆனால் நான் வெளியே போய் பண்ணாத அட்டகாசமெல்லாம் பண்ணுவேன், எல்லா அக்கிரமும் பண்ணுவேன், நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசுவேன், பொய் பேசுவேன், ஆனால் நான் டெய்லி சிவ பூஜை பண்ணுவேன், குளிச்சிடுவேன், 5:30 எழுந்து குளிச்சிடுவேன், என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் பயன்படாது. அதை இதை தெளிவாக இங்கே சொல்லுது. இப்படி தான் சத்தியாயணம், அதாவது இந்த பாதையில் பயணம் பண்ணுவதற்கான ஒரு இலக்கு அந்த சத்தியத்தோடு ஒன்றுதல், அது பிரம்ம சாயுஜ்யம் என்று சொல்வது, பிரம்மத்தோடு இணைவது. அப்போ நாம் அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? மனதினால் நம்ம வந்து தூய்மையாக இருக்கணும், வாக்கினால் தூய்மையாக இருக்கணும், உடலால் தூய்மையாக இருக்கணும். அப்போ அடிப்படை உண்மை, அப்போ நம்ம அங்கே அடையக்கூடிய சத்து என்ன? அதான் எக்ஸிஸ்டன்ஸு, கான்சியஸ்னஸ்ன்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலை, அது உண்மையை நோக்கி செல்லுகின்ற பயணம், சத்ராயணம் அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சத்ராயணத்தை பற்றி இந்த உபநிஷத்து வந்து இன்னும் விரிவாக பேசுது, அதை வந்து நான் அடுத்த வகுப்பில் வச்சுக்கலாம். இப்போது உபநிஷத் சிந்தனை என்ன அப்படின்னா, அதாவது யாரெல்லாம் இந்த சத்தியமாக வாழ்கிறார்களோ, தர்மம் காப்பவர்களாக இருக்கின்றார்களோ, தியானம் தவம் செய்கிறார்களோ, உபாசனை பண்கிறார்களோ, பரமாத்ம நினைவு கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய அனைத்து முயற்சிகளும் ஒரே இடத்தில் செல்கின்றன. அந்த இடம்தான் சத்து, அந்த இடம்தான் உண்மை பொருள், அந்த இடம்தான் பரம்பொருள். அதற்கான பயணமே சத்ராயணம் என்று எங்கள் சாஸ்திரம் மிக அருமையாக தெளிவுபடுத்துதுங்க. அப்போ இந்த பாதையில் தான் நம்ம பிடிச்சி பயணம் பண்ணணும். நம்ம வந்து எப்படி வேணால் பயணம் பண்ணி இறைவன் அடைஞ்சிடலான்னா அடைய முடியாது. ஏன்னா இறைவனுடைய இருப்பிடம் எது, இறைவனுடைய இடம் எது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சினிமாவில் பார்த்த மாதிரி ஏதோ கைலாசமோ அல்லது வைகுண்டமோ கிடையாது, அது நம்ம இடத்துல இருக்கின்ற தகர ஆகாசம், அதுதான் இறைவன் இருக்கின்ற இடம். அப்போ அதுதான் உண்மையான நிலை, அங்கே தான் நம்ம போகணும். அப்போ அந்த இடம் தான் நம்ம வந்து இந்த பாடத்தில் முதல்ல எடுத்த உடனே நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த பகுதி. அந்த இடம் என்ன பேர் சொன்னோம், இறை உலகம் என்று சொன்னோம். அப்போ அந்த இறை உலகத்தை நம்ம அடையிறது இப்படி தான் அடைய முடியும். சும்மா நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரிலாம் அப்படியே கற்பனையிலேயே சிவபெருமான் மேலே உட்காந்துருப்பாரு, நான் இங்கேருந்து கைலாசம் போய் பூதகணங்களோடு சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்லாம் கற்பனை பண்ணிட்டு வாழாதீங்க. நம்ம உண்மையான இறை உலகம் நம்ம இடத்துல இருக்கிற தகரம் என்கின்ற சிறிய ஆகாசம், அங்கே நம்ம நுழையணும். அதுக்கான நுழைவு வாயில் தான் பிரம்மச்சரியம் என்று புரிந்து கொண்டு பயணம் பண்ணுங்க. அடுத்த வகுப்பில் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.